டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
காலை வேளையிலே வேத ஆராய்ச்சி நேயர்களை சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அன்பர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்கள். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்நிகழ்ச்சியை கேட்டு செவ்வையான வழியை தெரிந்து கொள்ளுங்கள்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை அன்பராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 10:4 கற்றுக்கொள்ளப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10:6-7 எக்காலங்களுக்கு இடையே இடைச்செருகலாக தொடர்பில்லாத ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. இந்த அதிகாரம் இடைச்செருகலின் 2வது தொடரை ஆரம்பிக்கிறது. 6வது மற்றும் 7வது முத்திரைகளுக்கிடையே மகா உபத்திரவ காலத்தில் மீட்கப்பட்டு பிரத்யேகமாக முத்திரையிடப்பட்ட 2 பிரிவினை குறித்து முதல் இடைச்செருகல் கூறியது. இங்கு 6வது மற்றும் 7வது எக்காலங்களுக்கு இடையிலான இடைச்செருகலில் 3 தூதர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். 10வது அதிகாரத்திலே பலமுள்ள தூதன் விவரிக்கப்படுகிறான். 11வது அதிகாரத்தின் முதல் 11 2 சாட்சிகள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் யார் என்பது குறிப்பிடப்படவில்லை. சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 1 பரலோகத்திலிருந்து வருகின்ற பலமுள்ள தூதன் அறிமுகப்படுத்தப்படுகிறான். கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 10:1. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. இந்த பலமுள்ள தூதனை குறித்து வேத அறிஞர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகிறது. கோடெட், வின்சென்டி, பில்டிங்கெல், டிகான், ஐன்சைட், வால்டர் ஸ்காட் மற்றும் வில்லியம் கெல்லி ஆகியோர் இந்த பலமுள்ள தூதனை கிறிஸ்து என்று கூறுகின்றார்கள். நியூவெல் மற்றும் பல வேத அறிஞர்கள் இந்த தூதனை வல்லமையும் அதிகாரமும் உடைய தூதன், ஆனால் கிறிஸ்து அல்ல என்று கூறுகிறார்கள். இந்த தூதன் பலமுள்ள தூதன் என்பதற்கான பல ஆதாரங்கள் காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே கிறிஸ்து தூதனாக தோன்றவில்லை. பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்து தேவனுடைய தூதனாக தோன்றுவது உண்மைதான். ஆனால் கிறிஸ்து மனிதனாக தோன்றிய பின்பு மரித்து திரும்பவும் உயிர்த்தெழுந்து மகிமையான சரீரத்தை பெற்றவராக தேவனுடைய வலது பார்சத்திலே மிகுந்த வல்லமையும் மகிமையும் உடையவராய் காணப்படுகிறார். நாம் அவரை திரும்பவும் தேவ தூதனாக காணவில்லை. கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக இருந்தபொழுது அவர் தூதனாக இல்லை, மனிதனாகவே இருந்தார். எனவே வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் அவரை மகிமையின் கிறிஸ்துவாக பார்க்கிறோம். கிறிஸ்து உயர்வான நிலைமையிலே இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் இயேசுவை மகிமைப்படுத்தி காட்டுகின்ற புத்தகமாகும். மனிதனான கிறிஸ்துவின் மகிமை, அவருடைய வல்லமை மற்றும் அவரது செயல்கள் அனைத்தும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவை புறக்கணித்த பூமியில் அவர் நியாயாதிபதியாக இருக்கின்றார். கவனியங்கள், பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வேறொரு தூதன் என்பது முன்பு கூறப்பட்ட தூதன் அல்ல, அவனை போன்ற வேறொரு தூதன் என்பதை இது குறிக்கிறது. நாம் இதற்கு முன்பாக இந்த தூதனை போன்ற வேறொரு தூதனை வெளிப்படுத்தின விசேஷம் 5:2 பார்த்தோம். அங்கே எவ்விதமான தர்க்கமும் ஏற்படவில்லை. அந்த தூதன் கிறிஸ்து அல்ல. இந்த தூதன் அணிந்திருக்கின்ற நீண்ட அங்கி சிலர் இந்த தூதனை கிறிஸ்துவுடன் ஒப்பிட செய்கிறது. அனைத்து தூதர்களுமே கிறிஸ்துவின் பணிவிடைக்காரர்கள்தான். என்றாலும் கிறிஸ்துவை குறித்து வெளிப்படையாக கூறுகின்ற வேதாகமத்தின் இந்த கடைசி புத்தகம் தேவதூதர்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு அந்தஸ்தும் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. அடுத்ததாக மேகம் அவனை சூழ்ந்திருந்தது என்று வாசிக்கிறோம். இந்த உடை இவன் கிறிஸ்துவின் விசேஷித்த தூதன் என்பதை தெரிவிக்கிறது. மகிமையான மேகங்களுடன் வருவது கிறிஸ்துவின் 2வது வருகையை தெரிவிப்பதாக இருக்கிறது. ஆனால் இங்கு இந்த தூதன் மேகங்களுடன் தோன்றாமல் மேகத்தை உடையாக அணிந்தவனாக வருகிறான். மேலும் இது இந்த பூமியில் தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருகின்ற கிறிஸ்துவின் 2வது வருகையும் அல்ல. மாறாக இந்த தூதன் கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று அறிவிக்கிறான். தேவதூதர்கள் கிறிஸ்துவின் 1வது வருகையை அறிவித்தார்கள். இந்த பூமிக்கு கிறிஸ்து திரும்பவுமாக வருகின்ற அவரது 2வது வருகையையும் தேவதூதர்களே அறிவிப்பார்கள். அடுத்ததாக அவருடைய சிரசின் மேல் வானவில்லு இருந்தது என்று பார்க்கிறோம். இது தூதன் அணிந்திருக்கின்ற சீருடையின் தொப்பியாக இருக்கிறது. வானவில் தேவன் மனிதனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. கடூரமாக வேகமாக மிகுந்த துன்பத்தையும் வேதனையையும் அளிப்பதாக நியாய தீர்ப்பு இருந்தாலும் அந்த வேதனையை கூற வார்த்தைகள் இல்லை என்றாலும் திரும்பவுமாக மனுக்குலத்தை அளிக்க தேவன் ஜலப்பிரளயத்தை ஏற்படுத்துவதில்லை என்பதை வானவில் தெரிவிக்கிறது. அடுத்ததாக அவனுடைய முகம் சூரியனை போலவும் என்று வாசிக்கிறோம். இது தூதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடையாள அட்டை. இது மகிமையான கிறிஸ்துவின் அத்தாட்சி. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 1:16 நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால் இந்த தூதன் தேவனுடைய குமாரன் என்பது அல்ல. தேவனுடைய பிரசன்னத்திலே காணப்பட்ட பின்பு மோசேயின் முகமும் பிரகாசித்தது என்று யாத்ராமும் 34:29 நாம் வாசிக்கலாம். இந்த தூதனும் கிறிஸ்துவின் சமூகத்திலிருந்து வந்திருப்பதால் இவனுடைய முகமும் பிரகாசிக்கின்றது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பொழுது அங்கிருந்த தூதர்களின் வஸ்திரங்கள் பிரகாசித்தது என்பதை லூக்கா 24:4 நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:1 பிரகாசமான தூதனை கூறுகின்றது. அதனால் அவன் கிறிஸ்து என்று ஒருவரும் கூறவில்லை. எனவே வெளிப்படுத்தின விசேஷம் 10 கூறப்பட்டிருப்பதும் கிறிஸ்து அல்ல, தூதனே. வெளிப்படுத்தின விசேஷம் 10:1 சொல்வது போல பலமுள்ள வேறொரு தூதன் வந்தான். அதோடு கூட அவனுடைய கால்கள் அக்கனை ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது என்று வாசிக்கிறோம். இதுவும் தூதனின் சீருடையின் ஒரு பகுதியே ஆகும். வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து அமைதியான விசேஷித்த அறிவிப்பை கொடுப்பதற்கு இந்த தூதன் வந்திருக்கின்றான். இந்த அடையாள குறிப்புகள் அனைத்தும் கிறிஸ்துவனிடத்திலிருந்து வந்த விசேஷித்த தூதன் இவன் என்பதையே தெரிவிக்கிறது. இந்த குறிப்பிட்ட வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அனைத்தையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏன்? அவரே இந்த பூமியின் நியாயாதிபதி. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 10:2-3 பாருங்கள். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்தபோது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. இந்த சிறு புத்தகம் முன்பு நாம் பார்த்த 7 முத்திரைகள் இடப்பட்ட புத்தகம் என்பதற்கான பல ஆதாரங்கள் காணப்படுகிறது. ஒரு காரணம் என்னவென்றால், நமக்கு முன்பாக இந்த ஒரு புத்தகம் மாத்திரமே கூறப்பட்டுள்ளது. சிறு புத்தகம் என்பதை தவிர வேறு எவ்விதமான அடையாளமும் கூறப்படவில்லை. 7 முத்திரையிடப்பட்ட புத்தகத்தை குறித்த கிரேக்க வார்த்தையான பிபிலியோன் என்ற வார்த்தை இங்கு கூறப்படாமல் வேறு வார்த்தை கூறப்பட்டுள்ளது. அதனால் சிறு புத்தகம் என்பதும் 7 முத்திரையிடப்பட்ட புத்தகம் என்பதும் வேறு வேறு என்று கூறிவிட முடியாது. இந்த சிறு புத்தகம் 7 முத்திரையிடப்பட்ட புத்தகம்தான் என்றால், அது முதலாவதாக பரலோகத்திலிருக்கிற பிதாவின் கைகளில் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:1 இதை நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக அது எவ்வாறு ஆணிகள் கடாவப்பட்ட தேவனுடைய குமாரனின் கரங்களுக்கு வந்தது என்பதை கவனிக்க வேண்டும். அது இந்த புத்தகத்தை திறக்கக்கூடிய வல்லமையுடைய ஒரே ஒருவரான ஆண்டவராகிய இயேசுவிடம் கொடுக்கப்பட்டது. 7 முத்திரைகளும் உடைக்கப்பட்டதனால் இந்த புத்தகம் திறந்தது. ஏற்கனவே 6 எக்காலங்கள் ஊதப்பட்டு விட்டதும் இந்த புத்தகத்தின் பகுதியாக இருக்கின்றது. முத்திரைகளை உடைத்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புத்தகத்தை தூதனிடம் கொடுக்க, இந்த தூதன் கடைசியில் இந்த புத்தகத்தை யோவானிடம் கொடுத்து புசிக்கும்படி கூறுகின்றான். இந்த புத்தகம் பூமியின் உரிமை பத்திரமாக மகா உபத்திரவத்தின் நியாய தீர்ப்புகளினால் ஆண்டவராய் இயேசு அதிகாரத்திற்கு வருவதை கொண்டதாய் இருக்கிறது. இந்த புத்தகம் இப்பொழுது திறக்கப்படுகிறது. நியாய தீர்ப்பு செயல்படுகின்றது. தூதன் சமுத்திரத்தையும் பூமியையும் கிறிஸ்துவுக்காக பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரமுடைய இந்த புத்தகம் காணப்படுகிறது. இந்த தூதன் ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் அடுத்த பாதத்தை பூமியின் மேலும் வைத்துக் கொண்டு தேவனுக்காக உரிமை கொண்டாடுகின்றான். லேவியராமும் 25:23 ஆண்டவர் தேசத்தை குறித்து செய்ய வேண்டிய வகை பற்றிய குறிப்புகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறியிருக்கிறார். என்ன சொன்னார்? தேசம் என்னுடையதாயிருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாயிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த பூமியில் உங்களுக்கென்று சொந்தமாக ஒரு இடத்தை வாங்கியிருக்கலாம். அதன் உரிமை பத்திரம் உங்கள் கையில் இருக்கிறது. இந்த உரிமை பத்திரம் பலருடைய கைகளை தாண்டி இன்று உங்கள் கையில் வந்திருக்கிறது. அதற்காக நீங்கள் குறிப்பிட்ட ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு உரிமையானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆனால் அது தவறு. உங்கள் உரிமை பத்திரம் துவக்கம் வரை செல்லவில்லை. கடந்த காலத்திலே இந்த இடத்தை ஒருவர் வேறு எவரிடமிருந்தாவது பறித்திருக்கலாம். அல்லது புறம்போக்கு நிலத்தை ஒருவர் கையகப்படுத்தி தனக்குரியதாக்கியிருக்கலாம். இந்த நிலம் யாருடையது? உங்கள் நிலம் தேவனுடையது. நீங்கள் யாராயிருந்தாலும் அதற்கான கிரயத்தை தேவனுக்கு செலுத்தவில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் நிலத்தை மாத்திரமல்ல சமுத்திரத்தையும் உரிமை பாராட்டுகிறார். கவனியுங்கள், 8:6-8 வாசிக்கிறேன். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். தேசமும் சமுத்திரமும் என்னுடையது. அதை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் மனிதனை பூமியிலே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகின்றார். மனிதன் இந்த பூமியிலே பரதேசியாக இருக்கிறான். தேவன் சிருஷ்டித்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். இது கர்த்தருடைய பூமி. இதற்கான கிரயத்தை மனிதனால் தேவனுக்கு செலுத்த முடியாது. இந்த தூதன் இப்பொழுது சமுத்திரத்தையும் பூமியையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்காக உரிமை பாராட்டுகிறான். இந்த தூதன் தனது வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும், தனது இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து, தனது கரங்களில் இந்த பூமியின் உரிமை பத்திரம் என்னும் சிறு புத்தகத்தை உடையவனாக மிகுந்த சத்தத்துடன் இவைகள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக உரிமை பாராட்டுகிறான். நியாய தீர்ப்பின் மூலமாக இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அனைத்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யங்களாகும். சிருஷ்டிகரும் மீட்பருமாக இந்த உலகம் தேவனுடையதாகும். இந்த புத்தகம் இங்கு சிறு புத்தகம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மகா உபத்திரவ காலங்கள் மிகவும் குறுகியதாகும். இன்னமும் அதிக காலங்கள் இல்லை என்று குறிப்பிடுவதை கேட்கப் போகின்றோம். இன்னமும் எழுதுவதற்கு அதிகம் இல்லை என்பதால் இது சிறு புத்தகமாகவும் இருக்கலாம். ரோமர் 9:28 நாம் என்ன வாசிக்கிறோம்? அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். மகா உபத்திரவ காலங்கள் மிகவும் குறுகியதாகும். தானியேல் இதனை 7 வருடங்கள் என்று கூறுகிறார். இது அதிக வருடங்கள் அல்ல. அடுத்ததாக 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின என்று வசனத்திலே நாம் வாசித்தோம். தூதன் கூறிய வார்த்தைகளுக்கு இந்த இடி முழக்கங்கள் கர்த்தர் ஆமேன் என்று கூறுவதாகும். பாருங்கள், சங்கீதம் 29:3 கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். யோபு 37:5 தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த 7 இடிமுழக்கங்களும் தேவனின் சத்தம் என்று யோவான் கூறுகிறார். இப்பொழுது பரலோகத்தில் இதுவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சத்தமாக தூதன் கூறியதை உறுதி செய்வதாயிருக்கிறது. ஏனென்றால் அவரே இந்த பூமியை ஆளும் அதிகாரமுடையவர். வெளிப்படுத்தும் சேஷம் 10:4 பாருங்கள். அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டுமென்று இருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அப்படியானால் இந்த 7 இடிகளும் புரியக்கூடியதாக இருந்தது. யோவான் ஒரு எழுத்தாளனாக தான் காண்கிற காட்சிகள் அனைத்தையும் எழுதி கொண்டிருக்கிறான். 7 இடிகள் கூறியது என்ன என்பதை யோவான் எழுதப் போகிறான். அந்த சத்தத்தை கேட்கிறான். அவைகள் என்ன கூறுகின்றது என்பது யோவானுக்கு புரிகிறது. ஆனால் அவைகளை எழுத வேண்டாம் என்று தடுக்கப்படுகிறான். இது வெளிப்படுத்தப்படுகின்ற புத்தகமாக இருக்க இங்கு ஏன் இவைகள் மறைக்கப்படுகிறது? வெளிப்படுத்தின சேஷத்தில் இங்கு மாத்திரம்தான் மறைக்கப்பட்டிருக்கிறது. வேறு ஒன்றும் மறைக்கப்படவில்லை. வெளிப்படுத்தின சேஷத்தின் முடிவில் தான் அனைத்தையும் கூறிவிட்டதாக தேவன் கூறுகின்றார். தேவன் மனிதனுக்கு ஒன்றையும் மறைக்கவில்லை. கடைசியில் யோவான் இவ்விதமாக எழுதுகிறார், பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 22:10. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. ஆனாலும் 7 இடி முழக்கங்கள் கூறிய செய்தியை எழுத யோவான் அனுமதிக்கப்படவில்லை என்பது ஆச்சரியத்தை தருகிற காரியமாயிருக்கிறது. இந்த தூதன் கிறிஸ்து என்றால் யோவான் தாழ விழுந்து அவரை பணிந்து கொண்டிருப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 1:10 யோவான் மகிமையான கிறிஸ்துவை கண்டபோது தாழ விழுந்து பணிந்து கொண்டான். இப்பொழுது காணப்படுவது ஒரு தூதன்தான் என்பதனால் யோவான் தாழ விழுந்து பணிந்து கொள்ளவில்லை. இந்த 7 இடி முழக்கங்களுக்கு விளக்கம் கூறுவது தவறாகும். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவானிடத்திலே 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று கூறியிருக்கிறார். அது இந்நாள் வரைக்கும் ஒருவரும் அறியாத ரகசியமாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த புத்தகத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் தேவன் பல காரியங்களை நமக்கு தெரியப்படுத்தவில்லை. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? அவர் நியாயாதிபதியாக சீக்கிரமாக இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். யாரை நியாயம் தீர்ப்பார்? யார் யார் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக விசுவாசிக்கவில்லையோ, ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சங்கீதம் 121:3. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சங்கீதம் 121:3.